கர்த்தருடைய பரிசுத்தராவதுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க போகிறோம். எல்லா திருப்பிக் கொள்ளுங்க, 128வது சங்கீதத்தை தேவ சிதராக எல்லாரும் பயணப்படுத்திக் கொள்ளுவோம். 128வது சங்கீதம் வாசிக்க.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒளியமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்.
கண்களை மூடி செவப்படுவோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுவான், பிழைப்பார். கர்த்தாவே, எங்களோடு பேசு. நாங்கள் எங்கே திருந்தணும், எங்கே மாறணும், எங்கே மனம் திரும்பணும், கர்த்தாவே எங்களோடு பேசு. எங்களை குறித்து நீ என்னப்பா நினைக்கிறேன், எங்களை ஆராய்ந்து பார். நீதிமானை சோதித்து அறிகிற தெய்வமே, எங்களை சோதித்து பார். உடம்பிட்டு பார்க்கிறீரே தகப்பனே, உமக்கு முன்பாக குற்றப்பட்டவளாக இருக்க எங்களுக்கு கருவைதான். என் வசனத்தை கொண்டு என்னத்தை திரும்புங்கள் என்று சொன்னீரே. ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே உன் பக்கமாக எங்களை திறப்போம். சபையை ஆண்டவராக இயேசுவே உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த உடைய ஆவியான மூலமாய் உடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்கிட்ட மன்றாட இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுற ஒரு நல்ல பிதாவே. ஆமாம், வாசித்த இந்த 128வது சங்கீதம் ஒரு குடும்ப சங்கீதம். அதுக்கு முதல் ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். வெளிப்படுத்துற விசேஷத்திலே நான் பார்க்கும் பொழுது 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்றது எல்லாருக்கும் தெரிந்து வந்தது. 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர் இயேசுவானவர் ஆவியாய் அதிர்ஷ்டமான தேவனாய் சபைகளிலே உலாவுகிறார். அதில் எனக்கு நான் யோசித்த காரியம் என்னவென்றால், சரத சபை செத்த சபை, பிலதெல்பியா சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிற சபை, எவேச சபை ஆதி அன்பை விட்டுவிட்ட சபை. ஆனால் 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவுகிறார். அப்படியான ஆதி அன்பை விட்டுவிட்ட எவேச சபையிலும் உலாவுகிறார், செத்த சபையாக இருக்கிற சர்த சபையிலையும் உலவுகிறார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிற லபோதிக்கா சபையிலும் உலாவுகிறார். ஆகவே நம்மத்திலே ஆவையாக எழுந்தருளிக்கிற நம்முடைய அனாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் கடமும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் வாசித்த வேத பகுதி நான் முதல் சொல்லபடி அது ஒரு குடும்ப சங்கீதம். அதில் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, குடும்ப தலைவன் புருஷன் அல்லது தகப்பனை குறிக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ என்னது வசனம் சொல்றது. ஸோ ஒன்று, தேவனுக்கு பயப்படுற மற்றது ஒரு வழிகளிலே நடக்கிறது. சரி, தேவனுக்கு பயப்படுற பயப்படுறவங்களே தெரியும். பட் அவருடைய வழிகள் நடக்கிறது என்றால் என்ன? அவர் நமக்கு கொடுத்த வேத வார்த்தைகள் வாக்கியங்கள் சத்தியத்தின்படி வாழ்வது அவருடைய வழிகளிலே நடக்கிறதாக. தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிற குடும்பத்தை இந்த 128வது சங்கீதத்தில் சொன்னபடி ஆசீர்வாதங்களை தேவன் கட்டிவிடுவார். அது என்னவென்றால், உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல இருப்பார். கனிதரும் திராட்சை கொடி, கனி இல்லாத கொடிகள் பல உண்டு. ஆனால் அவைகளை குறித்து சொல்ல போனால் நம்ம சப்ஜெக்ட் போக முடியாமல், உன் மனைவி வீட்டோரங்களிலும் கனிதரும் திராட்சை செடி, அதனால உன் பிள்ளைகள் ஒளிவு மர கண்டுகளைப் போல உன் பந்தியை சுத்திலும் இருப்பார். பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். பந்தி என்கின்றது டைனிங் டேபிளை குறிக்கும். பிள்ளைகள் தாய் தகப்பனோடு கூடி வந்து உட்கார்ந்து சாப்பிடுறது, இது ஒரு ஐக்கியத்துக்கு அடையாளம். பந்தி என்றால் ஒன்றாக உட்கார்ந்து புசிக்கிறது. அது ஒரு ஐக்கியத்துக்கு அடையாளம். அங்கேதான் சாப்பிட்ற வேலையிலே நாம் ஒருவரோடு ஒருவர் அதிகமாக பேசிக்கொள்றோம். முகத்துக்கு முகம் பார்த்து ஒன்றாக அமர்ந்து ஃபேமிலி குடும்பம் என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளே வந்து ஒருவரோடு ஒருவர் பார்த்து பேசிக்கொள்கிறோம். ஆனால் வேதனைக்குரிய காரியம் என்னவென்றால், சொல்வதைகளை நிதானித்து கொள்ள இன்றைக்கு அந்த பல குடும்பங்களில் இந்த காரியங்கள் நடக்கிறது இல்லை. கணவன் மனைவி பிள்ளைகளாக உட்கார்ந்து நாம் ஆகாரம் புசித்து பேசிக்கொண்ட நாட்கள் கடைசியாக ஏற்படுது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுத்திலும் ஒளிவு மர கண்டுகளை போல் செழிப்பிலும் இருப்பார். இது குறித்து அதிகம் விளக்கேட்ட போலேதான் எனக்குங்களை போக முடியாது. ஆனால் அடுத்த அவசரம் என்று சொல்ல தெரியுமா, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அருமையான தேவோட பிள்ளைகள், இந்த நாளிலே குடும்பங்களை குறித்து அதிகமாய் பேச ஆண்டவரின் மனசில் ஒரு விருப்பத்தை தந்தார். என்ன நம்புகிற தேவனோ அறிவார். அநேக நாட்களாக நான் பேசாமல் தவித்து கொண்டு வந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே பேச வேண்டி இருக்க வேண்டி நினைக்கிறேன். தேவன் அறிவார். ஸோ இது ஒரு குடும்ப சங்கீதம். கர்த்தர் குடும்பங்களை குறித்து கவனம் உள்ளவராக கருத்துள்ளவராக இருக்கிறார். நல்ல குடும்பங்களே நல்ல சபையாகும். இன்றைக்கு இந்த தேசத்தில் சபைக்கு வெளியிலே நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால், அநேக குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாக போய்கொண்டு இந்த தேசம் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்குது, நாகரிகத்தில் வளர்ந்துருக்குது, அறிவில் வளர்ந்துருக்குது. ஆனால் சமூக வாழ்க்கையிலே இன்னும் ஒரு படி வளம் போனால் குடும்ப வாழ்க்கையிலே சீரழிந்து கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். இப்படி இந்த உலகத்தின் காரியங்கள் இருக்கிறபடியால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்றாம் குடும்பங்கள் கத்தர்க்குள்ளே கட்டப்பட வேண்டிய விதத்தில் கட்டப்பட வேண்டும். குடும்பங்கள் கத்தர்க்குள்ளே பயபக்தியாக வாழ வேண்டும். குடும்பங்களிலே கத்தராகி இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் என் ஃபேமிலி லைஃப் இயேசு மகிமைப்பட வேண்டும். குடும்பங்களுக்கு இயேசு தலையாக இருக்க வேண்டும். புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்றது. அருமையான தேவட பிள்ளைகளே, இது ஒரு குடும்ப சங்கீதமாக இருக்கப்படியால் என் குடும்பங்களை குறித்து இந்த நாளில் கொஞ்சம் பேசுகிறேன் விரும்புகிறேன். அப்படி நினைக்கும் பொழுது வேதத்தில் இருந்து பல குடும்பங்களை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பங்களை பைபிளில் இருந்து யோசித்து பார்த்து எடுத்துக்கொண்டேன். ஒவ்வொரு குடும்பமும் நமக்கு ஒரு போதனையை தருகிறது. ஆனால் நாம் அந்த குடும்பங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற போதனைகள், ஒன்று நாம் கை கொள்ளக்கூடிய வேண்டியதாக இருக்கிறது, மற்றது நாம் கை கொள்ளக்கூடாதாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்றது. இந்த வேதத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று நாம் செய் என்று தேவன் சொல்கிறார், மற்றது செய்யாதேன்னு சொல்றாரு. இப்போ குடும்பங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்குது, கை கொள்ள வேண்டிய காரியம் இருக்குது, அதே நேரத்தில் நாம் கை கொள்ளக்கூடாத காரியங்களே இருக்குது என்பது நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது சில குடும்பங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நான் கொஞ்சம் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். தயவு செய்து சற்று பொறுமையாக கேட்கக்கூடுமா? படை நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார் ஆண்டவர் இயேசு. தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் பரவாதபடியால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று இயேசு ஒரு கட்டத்தில் யோவான் 8 மரியத்தில் சொன்னார். ஸோ பைபிளில் இருந்து நம்ம சில குடும்பங்களை பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது குடும்பம் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் ஏவாள். குடும்பம் என்கின்ற ஒரு பந்தத்தை, ஒரு உறவை ஏதெனிலே தேவாதி தேவனே உருவாக்கினார். ஆதாமை படைத்தாரு, ஆனால் அவன் தனிமையாக இருக்கிறான். அது அவனுடைய உள்ளத்துக்கு நல்லா தெரியல, சரியா தெரியல. ஆகவே அவளுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி நன்றா விளக்கொள்ள ஏற்ற துணை, கணவனுக்கு புருஷனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லித்தான் ஏவாளை உண்டாக்கி. ஸோ மனைவியானவள் புருஷனுக்கு ஏற்ற துணை. பிளீஸ் நான் சொல்லுவது மைண்ட் வாட் ஐ அம் சேயிங். குடும்பத்தில் ஒரு மனைவி அல்லது ஒரு தாயுடைய பங்கு அளப்பரியது. அதை குறித்து நான் பின்னால் சொல்கிறேன். ஒரு தாய் தவறும் பொழுது அந்த குடும்பமே தவறுகிறது என்கிறது சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். கேட்க காதுள்ளமும் கேட்கக்கூடும். நான் வீணாக உங்களுடைய நேரத்தை எடுக்க விரும்பவும் இல்லை, மிகற்பமாக பேச விரும்பவும் இல்லை. தேவன் அறிவு. ஸோ ஆதாம் ஏவாள் எட்டு துணை ஏவாளை உருவாக்கி கொடுத்தார். ஆகவே மனைவியானவள் புருஷனுக்கு துணையாக இருக்கிறார், நல்ல துணை, நல்ல கவனி. ஆனால் வாஸ்தவத்தில் இன்றைக்கு மனைவிமார் சில வீடுகளில் சமைக்கிறவர்களாகும், அல்லது வேலைக்காரிகள் போலவும், அல்லது வெள்ளைப்படுகிற மிஷின்கள் போலவும் இருக்கிறது வேதனை கூடி. அதனால் குடும்பங்களில் பல குழப்பங்கள். பட் வெளியில் மனைவிமார் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குடும்ப கவரம், த ஃபேமிலி டிக்னிட்டி. வீட்டில் பிரச்சனை, ஆனால் ரோட்டில் நாம் வரும் பொழுதோ கணவன் மனைவி போல, அன்பான குடும்பம் போல நாம் சில இடம் காட்டிக்கொள்ளலாம். அருமையான தேவன் பிள்ளைகளே, நான் சொல்வதை தேவை கொஞ்சது தானே, மனைவி புருஷனுக்கு ஏற்ற துணையாக இருக்கணும். பட் அங்கே என்ன நடந்தது? ஏவாள் பழத்தை பறித்து புசித்து பாவம் செய்தாள். இதெல்லாம் தெரியும், அறுவடை பிள்ளைகள் தெரியும். பட் நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், பாவத்தில் ரெண்டு பேரும் பங்கு போட்டாங்க. கணவனும் மனைவியும் பாவத்தை பங்கு போட்டாங்க. தேவனுக்கு விரோதமான காரியத்தில், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியத்தில், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான காரியத்திலே ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பங்குபட்டு கொண்டார். சரி, ஏவாள் தான் விளக்கப்பட்ட கனியை பறித்து புசித்தார். புருஷனுக்கு கொடுக்கும் பொழுது புருஷனாவது அதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நோ நோ. சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு நோ என்று சொல்ல தெரியும். சில நேரங்களில் நோ என்று சொல்ல நமக்கு தெரியாதபடியாலே வசனத்தை மீறி, தேவனுடைய வார்த்தைகளை மீறி, மனுஷ முகங்களுக்கு அஞ்சி தேவனை துக்கப்படுத்துகிற நிலைமைக்கு நாம் போகிறோம். உங்கள் மனசாட்சிக்கு அது தெரியும். பழத்தை அவள் கொடுக்கும் பொழுது, வேண்டா, இது விளக்கப்பட்ட கனி, கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆதா மறுத்திருக்கலாம். பட் அதை தான் அவன் செய்யலை. சாப்பிடு, புசி, ரைட். இப்படி நான் சொல்லும் பொழுது இன்னும் ரெண்டு குடும்பத்தை நான் சொல்லுவேன், சுருக்கமாக சொல்லிட்டு போறேன், கொஞ்சம் கவனி. பழைய பாட்டிலே ஆகாதவனாய் போய்விட்ட ஆகா பெண்கின்ற ஒரு ராஜா, இஸ்ரவேல் ராஜாவை நீங்கள் அறிவுகள், வேதத்தை படித்தவர்களுக்கு நான் சொல்றது புரியும். இந்த ஆகாதவனாய் போற ஆகா பெண்கின்ற ராஜாவுக்கு மனைவியா இருந்தவுடைய பேர் யெசபேல். இந்த யெசபேலை குறித்து பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பாக வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு பொல்லாத பெண்ணாக இருந்திருக்கிறாள், பொல்லாத ஆவியினாலே டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாள். தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் அவளுக்கு போல ஒரு ஒரு பெண்ணை பார்க்க முடியாது. அதன் நோக்கத்தை நான் வெளிப்படையாக சொல்லவும் விரும்பலை. என்ற கவனி, ஆகாபும் யெசபேலும் பாவத்தை பங்குபட்டு கொண்டார். நாபோத்தின் நல்ல நிலத்தை எடுத்துக்கொண்டார். திட்டமிட்டு நாபோத்தை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி பொய்களை சொல்லி, தேவனுக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக இவன் சொல்ல கேட்டோம் என்று சொல்லி பொய் சாட்சிகளை யெசபேல் ஏற்படுத்தி அவனை, நீதிமானாக இருந்த நாபோத்தை கல்லால் எறிந்து கொன்றார். இதற்கு காரணம் யெசபேல். யெசபேல் ஒரு கொலைகாரி, யெசபேல் ஒரு பொல்லாதவன், யெசபேல் தேவனை மதிக்காதவன், யெசபேல் தேவனுடைய வார்த்தைக்கு நினைக்காதவள், தேவனுக்கு பயப்படாதவள். ஆகவே ஆகாபும் அவளுடைய வழியிலே போனார். வீட்டிலே ஆகாவுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிட்டு வேதம் சொல்லும். அதிகம் இதை குறித்து சொல்லும். ஆனால் நான் சொல்லுவது சொன்ன, கணவனும் மனைவியும் பாவத்தில் பங்குபட்டு நீதிமானாக இருந்த நாபோத்தை கொலை செய்தார். பழி அவர்களை சூழ்ந்தது. யெசபேலுடைய மண்டை ஓட்ட தவிர ஒன்று நாய்கள் எல்லாத்தையும் பிச்சு சாப்பிட்டு அவருடைய சரீரத்தை உடல். ஆகாவுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிட்டு பழி, பாவம், பங்கு போட்ட குடும்பம். லிசன் டு மீ ப்ளீஸ், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இதை குறித்து நான் ஒரு காரியம் சொல்லட்டும். புருஷனை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார். ரைட், அதே கவனி, இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று சொன்னாரே ஒழிய ரெண்டு பேரும் ஒரே மனமாக இருப்பார்கள் என்று சொல்லேன். திங்க் பட் ஐ எம் சே. ஏனென்றால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் ஆகும் பொழுது ரெண்டு பேரும் ரெண்டு விதமான கேட்டகரியில் இருந்து, ரெண்டு விதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. ஆகவே அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு, அதுவும் பக்தியுள்ள குடும்பமாக நடக்க, இட் டேக்ஸ் டைம். ஆகவே மாமிச பிரகாரமாக அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். ட்ரூ அண்ட் ட்ரூத். பட் இரண்டு பேரும் ஒரே மனமாக இருப்பார்கள் என்று நான் சொல்ல முடியாது. வேதத்தை வசனத்தை நாம் பார்க்கவும் முடியாது. அப்படியான சொல்லவும் சோ ஆனால் இங்கு பாவத்தில மாத்திரம் மனம் ஒன்றுபட்டிருக்காங்க. சோ இது பழைய ஏற்பாடு வச்சுக்கொண்டு ரெண்டு கொடுப்போம். சோ வென் யூ கம் டு தி நியூ டெஸ்ட், புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும்பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5 ஒரு கப்பலை உங்களுக்கு தெரியும், அனனியா சப்பீரா, இவர்களும் பாவத்தில் பங்கு போட்டுக் கொண்டார். முடிவு என்ன என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும். இப்ப நான் இப்படி சொல்லிக் கொண்டு பார்க்கக்கூடிய தாற்பயம் என்ன, கணவனும் மனைவியும் சேர்ந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை பங்கு போடக்கூடாது. எனக்கும் சேர்ந்துதான், மனைவி பாவம் செய்யும் பொழுது கணவனது அன்பாய் உணர்த்தணும். மனைவி பாவம் செய்யும் போது, புருஷன் பாவம் செய்யும் பொழுது மனைவி உணர்த்தணும், திருத்தணும். மாறாக கணவன் மனைவிக்காகவும் மனைவி புருஷனுக்காகவும் இசைந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கத்தருக்கு முன்பாக குற்றவாளிகள் ஆகிடக்கூடாது. சோ இப்ப நான் வேதத்திலிருந்து குடும்பங்களை கொண்டு வர கவனிங்க. இப்ப முதலாவது குடும்பம் ஆதாம் ஏவா, உங்களுக்கு தெரியும். இரண்டாவது குடும்பம் நோவா, 8 அடங்கின குடும்பம். நோவா மனைவி, அவனுக்கு 3 குமாரர், மருமக்கள் சேர்த்தா 8. இந்த 8 பேரும் தான் ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த 8 மூலமாகத்தான் ஜனம் உலகத்திலே பிற்பாடு பெருகிட்டது என்பதும் உங்களுக்கு தெரியும். சோ ஜஸ்டின் பரவாக நிற்கின்ற மிகப்பெரிய பிரசங்கியார் சொன்ன ஒரு வார்த்தை காரியம் எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கு. அவர் சொன்னாரு, நோவா உலகத்துக்கு பிரசங்கி தான். சில வேதவியாக்கு என்ன சொல்றாங்க, 120 ஹி வாஸ் ப்ரீச்சிங் கண்டினியூ சொல்றாங்க. பட் வேதத்தில் இருந்து எனக்கு அதை உறுதிப்படுத்த முடியாது. பட் சம்படி சேஸ் லைக் தட் மேபி. சோ அப்ப உலகத்துக்கு அவர் பிரசங்கி தான், ஆனா ஒரு ஒரு மனம் திரும்ப அவர் சொன்னாரு, உலகத்தை மனம் திரும்ப வைக்க அவனுக்கு முடியாவிட்டாலும் தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள நோவாக்கு தெரிந்ததுன்னு சொன்னார். ஆனா இன்றைய பிரசங்கி மாருக்கு உலகத்துக்கு பிரசங்கிக்கு தெரியுது, ஆனா குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள முடியலன்னு சொன்னார். அந்த வார்த்தையை சிந்திக்கிறேன், இதை குறித்து பிற்பாடு நான் பேசுகிறேன். அருமையான தேவட பிள்ளைகளை நன்றாக விளையாடுங்க, நன்றாக விளையாடுங்க. தன் குடும்பத்தை அவர் ரட்சித்துக் கொண்டார், ஜலப்பிரளயத்திலிருந்து அழிவுக்கு விலக்கி காத்து கொண்டார். ஒரு குடும்ப தலைவருடைய பிரதான பொறுப்பு என்ன, இனி வரப்போகிற அழிவுக்கு விலக்கி, நரகத்தின் அக்னிக்கு விலக்கி, அவியாத அக்னிக்கு விலக்கி தன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய தலையான பொறுப்பு. பொறுப்பு பொறுப்பு, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. So what we do, oh, what we think, how we maintain our family, oh, what is our motivation, God knows everything. சரி போகட்டும், இப்ப நோவா தாத்தா போட்டார். சோ அதுக்கு அடுத்ததாக யாரை பார்க்கலாம், ஆபிரகாம், சாராள். இதை விட ஆபிரகாமுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ராவா இருக்கு, அது வேற. ஒன்று ஆகார், அடுத்தது கேத்துரன். சோ இப்ப ஆகார், ஆகாருக்கு பிறந்தது இஸ்மவேல் உங்களுக்கு தெரியும். பட் சாராளுக்கு முதிர் வயதில் பிறந்தது ஈசாக், ஃபேமிலி குடும்பம். பட் இந்த குடும்பத்தை குறித்து அதிகமாக பேசலாம், அதிகமாக பேசலாம். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நடந்து கொண்ட விதம், எப்படி தேவனோடு அவர்கள் நடந்தார்கள், எப்படி தேவனோடு சஞ்சரித்தார்கள், எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள், அவன் விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருந்ததுக்கு காரணம் என்ன என்பதெல்லாம் குறித்து நாம் படிக்கலாம், பார்க்கலாம், விவரிக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் சாராள் சொன்னால், ஆபிரகாம பார்த்து, இஸ்மவேல் என் குமாரனோடு குடியிருக்க முடியாது, அந்த அடிமை பெண்ணையும் அவனை வீட்டை விட அகட்டன் சொன்னார். இதை நீங்க 21 அதிகாரத்தில் பார்க்க முடியும். சோ இந்த வார்த்தை, சாரா சொன்ன இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது. எப்படி இருந்தாலும் அவன் பெற்ற மகன்தான். ஆகவே தன் குமாரனை குறித்து சாரா சொன்ன வார்த்தையை கேட்டு இவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது கத்தர் பேசுறார். என்ன சொன்னாரு, இந்த விஷயத்திலே சாராள் சொல்றதை கேளண்டார். He kept quiet. சொந்த மகனை அனுப்பிவிட வேண்டும். அப்படியே ஆகாரை அழைத்து ஒரு துருத்து தண்ணீரை கொடுத்து தன் குமாரனை அவள் கையில் ஒப்பு கொடுத்து அனுப்பி விடுறான். நான் எந்த கற்பனைப்படி அவள் அனுப்பி விடுறான், அப்படி அவள் எங்க போறாள், எங்க இருக்க போறாள் ஒண்ணுமே தெரியாது. அவளை எப்படியும் அவனுடைய ரத்தம் துடிச்சிருக்கும், தானாடா விட்டாலும் தசையாடு வேண்டுவார்கள் இல்லையா. இப்போ பிள்ளையை அனுப்பி விடுறான், அவன் நான் நம்புறேன் அவன் இவனை கண்ணுக்கு அவன் மறையும் வரைக்கும் பார்த்துட்டே இருந்திருப்பான், எங்கே போக போகிறார்களோ, எப்படி இருக்க போகிறார்களோ, அவள் எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, எங்கே தங்க போகிறார்களோ என்றெல்லாம் பல போராட்டங்கள் அவள் உள்ளத்தில் தகப்பனுக்குள்ளே வந்திருக்கும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அனுப்பிவிடு, இந்த அளவுக்கு தேவடைய வசனத்துக்கு அவன் கீழ்படிந்தான். நாம் எந்த அளவுக்கு தேவடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோம் என்பது ஆபிரகாமன் தேவனுக்கு வெளிச்சம். யோவான் சுவிசேஷத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார், நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்களே செய்வீர்களே. ரைட். சோ இப்ப ஆபிரகாம் மூன்று இனத்துக்கு தகப்பனாக இருக்கிறார். ஒன்று இஸ்மவேல், அதாவது இஸ்லாமியருக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். அவங்களும் பெருமை பாராட்டி கொள்றாங்க, ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன் என்று முஸ்லீம்கள் சொல்றாரு. மறுபக்கத்துல பார்த்தால் எபிரேயர், அதாவது எபிரேய வம்சத்தின் தகப்பன் ஆபிரகாம். சோ யூதர்கள் என்ன சொல்றார்கள், ஆபிரகாம் தான் எங்கள் தகப்பன். அவனோட பாதாளத்துல கிடக்கும் பொழுதும் என்ன சொல்லுறான், ஐஸ்வர்யவான் லாசர் உபமையிலே பாதாளத்தில் கிடக்கும் பொழுதும் என் தகப்பனாகி ஆபிரகாம் என்று கூப்பிடுற அளவுக்கு இருந்திருக்குது அவருடைய பெருமை ஆபிரகாம். ஏன் தெரியுமா, ஆண்டவரை ஆபிரகாம் அழைக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாரு, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். அல்ல கவனிங்க, இன்றைக்கு முஸ்லீம்களும் ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன்றாரு, இஷ்டவேலரும் அதாவது யூதர்களும் ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன்னு சொல்றாரு. அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் தகப்பனாக இருக்கிறார். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார் என்று கலாத்தியர் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, வேதத்தை தெரிந்த பிள்ளைக்கு சொல்றோம். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன், இஸ்ரவேலருக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன், முஸ்லீம்களுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். சொல்ல போனால் இன்று வரைக்கும் காலங்கள் போக போக இன்னும் ஆபிரகாமுடைய பெருமை பெருமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லி ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி கவனி. சோ ஆபிரகாம் சரள் குடும்பம் இது போ. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம்னு சொல்லும் பொழுது அடுத்து வர்ற நபர் யார் தெரியுமா, லோத்து. லோத்து மனைவி, ரெண்டு குமாரத்திகள். இவங்களுடைய சரித்திரம் மிகப்பெரியது. ஆதியாம 19 அதிகாரத்தில் இந்த அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்க முடியும், படிக்க முடியும். வேற படிய சீக்கிரம் போறேன், தயவு செஞ்சு கவனிங்க. என்ன நடந்தது, சோதகுமாரை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு திட்டம் போது தீர்மானித்த போது ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியால் அந்த அழிவில் இருந்து லோத்தையும் மனைவியும் பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலையாக்க பாதுகாக்க விரும்பினார். ஆகவே லோத்தை பார்த்து அவருடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து சொன்னாரு, ஒரு ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாத, பின்னிட்டு திரும்பி பாராது என்று மூன்று காரியங்கள் சொன்னார். பட் அந்த வார்த்தையை லோத்து கேட்டாரு, மனைவியும் கேட்டாரு, பிள்ளைகளையும் கேட்டார்கள். இப்ப உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பிகாஸ் இட் இஸ் டூ லேட். சூரியன் உதிக்கும் பொழுது சோதகுமாரவ அழிக்கணும். பட் உனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன், நடக்காத ஓடு, இந்த சமபூமியில் எங்களும் நிற்காதே அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். காதார கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். இப்ப நாலு பேரும், ஐ மீன் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் நாலு பேர் ஓடிக்கொண்டிருக்கார். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதில் அதிகம் கைக்கு போயில, தேவடைய வார்த்தையை மீறி லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணார். ஏனென்றால் ஒருவேளை ஆண்டவர் சொன்னபடி சோதகுமாரவை அழிக்காமல் விட்டால் திரும்ப நான் போய் அதுக்குள்ள போய் இருந்துடலாமே, விட்டு வந்த இடத்துக்கு திரும்பி போகலாமே. ஐயோ நான் கட்டின வீடு, இத்தனை வருஷமாக நான் பாடுபட்டு கட்டின இவ்வளவு பெரிய வீடு, ஆனா வச்சிருந்த தோட்டம் துறவு ஆடு மாடு கோழி பூடை பண்டிகை எல்லாம் ஒரு இமைப்பொழுதுல ஓடு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சேர்த்ததெல்லாம் இருக்கட்டு இருக்கட்டுக்கு ஜீவன் தப்ப ஓடு, இவங்களெல்லாம் உடைய ஜீவனுக்கு ஒப்ப உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினார். இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் என்ன லாபம், உன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பாய் என்று ஆண்டவர் இயேசு கேட்டார். பட் இவளுக்கோ தன் ஜீவனை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை பார்க்கலும் அவள் விட்டு வந்த சொத்து சுதந்திரம் அவருடைய இருதயத்தில் இடம் பிடித்தபடியால் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணான, அட்லீஸ்ட் கங்கிரீட் தூணா இருந்தாலும் வீடு கட்டுறதுக்காவது உதவும். சரி முடிஞ்சது கதையா, இல்ல தொடருது. என்ன, மலைக்கு ஓடி போனாங்க, இப்ப அம்மா இல்ல, அம்மாட இடத்தை நிரப்புறதுக்கு இன்னொருவரால முடியல. நல்லா விளைய கொள்ளுங்க, நான் சொல்ல போறது யதார்த்தமா தயவுத செஞ்சீங்க. இப்ப நான் ஒரு ஒரு சபைக்கு ஒரு மெய்ப்பேன், எனக்கு ஆண்டவர் அவ்வப்போது தருகிற உணர்வுகள் வார்த்தைகளை நான் சிவம் பண்ணி கர்த்தருடைய கிருபையினால சபைக்கு அறிவிக்க வேண்டிய வரைகள் வார்த்தைகளை நான் அறிவிக்கிறேன். தேவனுக்கு முன்பாக குற்றமட்டவனாக இருக்குது. அவை தயவு செய்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. இப்ப அம்மா அங்கு இல்லை, தாய் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும், ரெண்டு குமாரத்திகளும் தகப்பனோடு தவறான உறவு கொண்டபடியால அம்மோன் மோவாப் என்கின்ற ரெண்டு ஆண்டவர் அறுவருக்கிற ரெண்டு சந்ததி உருவான்னு சொல்லி பார்க்கிறோம். பத்து தலைமுறைக்கும் என் சன்னிதிக்கு அவள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நல்லா விளையாடுங்க. இப்ப இதுல இருந்து நாம கற்றுக்கொள்றது இல்ல, லோத்திர மனைவி இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இந்த தவறு நடந்திருக்குமா? அப்படியானா பிள்ளைகள் தவறுறதுக்கு யாரு காரணம்? தாய். லிசன் டு மீ வாட் ஐ ஆம் சேயிங். நான் வாழுகிற உலகம் பொல்லாத உலகம். எங்கு பார்த்தாலும் பாவங்களும் பரிசுத்த குலைச்சைகளும் தாண்டவம் ஆடுகிற இந்த காலகட்டத்திலே பக்தியுள்ள சந்ததியாய் பரிசுத்த ஜனங்களாய் சபையானது ஆண்டவர் இயேசுட வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஐ திங்க் மல்கியார் இரண்டாம் அதிகாரம் 15 வசனத்துக்கு சீக்கிரம் படி தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கோ. மல்கியார் 2 அதிகாரம் 15 வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 2:15 மல்கியார் வாசி.
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவியிடத்துல பரிபூர்ணம் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தாரு? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. அருமையான தாய் தகப்பனே, கத்தட சமூகத்தில் நான் சொல்லுவேன், உங்கள் சந்ததி ஒரு பக்தி உள்ள சந்ததியாக இருக்க வேண்டும். குடும்பம் பயபக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவனாக இருக்கணும். அதான் 128 சங்கீதத்தை நாம் வாசித்த இந்த வார்த்தைகளை நம்முடைய மனதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு புருஷனும், ஒவ்வொரு குடும்ப தலைவனும், ஒவ்வொரு தாயும் இந்த காரியங்களை குறித்து, சத்தியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து நாம் கரிசனேற்றி இருந்தால், கவலையேற்றி இருப்போமாக இருந்தால், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொண்டதுக்கு நமக்கு யாரு பகை காட்ட முடியும்? லோத்திர மனைவி இருக்கவன் இடத்துல இருந்திருந்தா அந்த ரெண்டு பிள்ளைகளும் இப்படி தவறாக நடந்திருக்க மாட்டார். சோ ஒரு தாய் தன்னுடைய பொறுப்பை அவள் உணர வேண்டும். தன் குடும்பத்தை காக்கவும் கட்டவும் அவளுக்கு தெரிய வேண்டும். புருஷன் குடும்பத்துக்கு தலை, ஆனால் குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பு தாயிடத்தில் இருக்குது, ஸ்திரீடத்தில் இருக்கிறது. ஆகவே கட்டுகிறார். படிச்சிருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆனா குடும்பத்தை கட்ட தெரியாத ஒரு ஸ்திரிக்கு அறிவு இருந்தென்ன, பட்டம் இருந்தென்ன, படிப்பு இருந்தென்ன, பணம் இருந்தென்ன, படாடோபம் இருந்தென்ன? லிசன் டு மீ வாட் ஐ ஆம் சேயிங். உங்களுக்கு பெரிய சொத்து என்ன? சேர்த்திருக்கிற பணமும் பொண்ணும் பொருளும் கட்டின வீடுகளும் வச்சிருக்கிற செல்வமும் சொத்தாகுமோ? அவைகளை விட உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகள் அல்லவோ மிகப்பெரிய சொத்து. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் மட்டும் வேதம் தெளிவாக சொல்லுகிறதே. அவை பிள்ளைகளை நாம் இழந்து என்னத்தை சேர்த்து என்ன சுதந்திரித்து என்ன? எனக்கு இது என்ற செய்தி மாத்திரமே என்ற உள்ளத்தில் உளைச்சலும் கூட. தேவன் அறிவார், தேவன் அறிவார். இந்த பொறுப்பில் இருக்கப்படியாலே என்னவோ அவது நான் நிறைய சொல்றது. நல்ல குடும்பங்களே, நல்ல சபை, குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி சபையில் இருக்கிற குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். அநீதி நிறைந்த இந்த உலகத்துக்கு, அவிபக்தி நிறைந்த உலகத்துக்கு குடும்பம் என்றால் என்ன என்கின்றதை சபையில் இருக்க குடும்பங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ ஆகவே புத்தியுள்ள ஸ்திரி என்ன செய்கிறார்? தன் குடும்பத்தை கட்டுறார். அப்ப ஒரு தாய், ஒரு ஸ்திரி எப்பொழுதும் தன் குடும்பத்தில் கவனமாக இருப்பார். புருஷனை குறித்து, பிள்ளைகளை குறித்து கவனமாக இருப்பார். எப்பிள்ளைகள் எங்க போகிறாங்க, என்ன செய்கிறார்கள், எத்தனை மணிக்கு வருகிறார்கள், படிக்கிறார்களா, வீட்டில் வேதத்தை படிக்கிறார்களா, ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறார்களா, சேமிக்கிறார்களா, தேவடத்தில் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களா? படியத்தில் பேர் நாம் இது கருத்தில் கொண்டார். நாளைக்கு ஒரு நாளைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க போறோமே தனித்தனி இடத்துல. எனக்கு சேர்ந்தா நம்ம பிள்ளைகளை நாம் எப்படி நடத்தியிருக்கிறோம், வளர்த்திருக்கிறோம், குடும்பத்தை எப்படி பொறுப்பாக இருந்திருக்கிறோம் கேட்பாரு. கணக்கு ஒப்புவின்னு சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். சீதவேட். ஸோ மனைவி இருக்கும் இடத்துல இருக்கணும். தன் குடும்பத்தை குறித்து அவள் பொறுப்புள்ளவளாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, தன் கணவனுக்காக தன் பிள்ளைகளுக்காக ஊக்கமாக அவள் தேவ சமூகத்திலே நேரம் செலவழித்து செபிக்கிறவளாக இருக்கப்படும், மன்றாடுகளாக இருக்கணும். விண்ணப்பம் பண்ண அருமை தாய்மார், உங்க குடும்பத்துக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு நேரம் ஆண்டவுடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்க, மன்றாடுறீங்க? உங்க சொந்த புத்தியினால எல்லாவற்றையும் சரிப்படுத்திடலாம் நினைச்சிருந்தது, அல்லது உங்களுடைய கையின் திறமையினால குடும்பத்தை எல்லாம் நடத்தி விடலாம் என்று தயவு செஞ்சு ஜெபகுமார் அகஸ்து ஜெபகுமார் பேசும் பொழுது இப்படியாக சொன்னார், உங்களுக்காக அல்லாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்காகவாவது கர்த்தரை ஒழுங்காக தேடுங்கள் சொல்லி சொன்னார். உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே சரியாக வளரவும் வாழவும் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணுமே. பிள்ளைகள் சொல்லணும், இது என்ற அப்பா எனக்கு காட்டி தந்த வழி, இது என்ற அம்மா எனக்கு சொல்லி தந்த புத்திமதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோரே தயவு செய்து சிந்தி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க. இன்னைக்கு பிள்ளைகள் பண்ணுகிற தவறுகளை சில பெற்றோரால் திருத்த முடியாமல் இருக்கிற காரணம் என்ன? இந்த நாமும் ஒருபடி அந்த தவறுகளை விட்டு விட்டபடியாலோ, அல்லது பிள்ளைகள் என்று கண்சாடையாக இருந்துட்டோமோ? இதை குறித்து பின்னுக்கு நான் பேசின ஒரு குடும்பத்தை குறித்து வரும்பொழுது, பட் ஐ எம் சேயிங், அருமையான தாய்மாரு, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரா? தேவ கிருபை உங்களை தாங்குவதாக, உங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தர் தந்த பிள்ளைகளை நீங்கள் கத்தருக்குள்ளே வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. லோத்திர மனைவி இருக்கவழி இடத்துல இருந்திருந்தா பிள்ளைகள் கெட்டு போயிருக்க மாட்டார்கள். ஆகவே மனைவியானவள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து கத்தர் வைக்கும் இடத்துல இருந்து தன் பொறுப்பை உணர்ந்து தன் மனைவி தன் பிள்ளைகள் தன் புருஷர்களை கவனித்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு. தன் இஷ்டத்துக்கு உடப்பட்ட பிள்ளை வீட்டிலே தன் தாய்க்கு ஒக்கத்தை உண்டு பண்ண, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை வீட்டில் தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவார். என்ன சொல்ல போற அன்பு தாய்மாரே, ஒருவேளை இதுவரை நாம பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய அளவுக்கு கவனிக்காம இருந்தால், தயவு செய்து உங்க பிள்ளைகளை குறிச்சு கொஞ்சம் கவனிங்க, அவங்களை கத்தருக்குள்ள வளர்த்தெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, தேவனுடைய வசனத்தை சொல்லிக் கொடுங்க, குடும்பமாக ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க வாங்க இருங்க ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை தேடுவோம், நம்முடைய குடும்பத்துக்கு இயேசு தலையாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பம் வாழும், நம்முடைய சந்ததி பிழைக்கும் வாழும். இப்ப நான் ஒரு காரியம் உங்களை கேட்கிறேன், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடாமல் இஷ்டப்படி வாழ்ந்தால், நீங்க உயிரோடு இல்லாத காலத்தில் உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்க? நான் சொல்றது கொஞ்சம் சிந்திங்க. எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வேதனை இடத்துக்கு வரக்கூடாது. அவன் அந்த அவியாத அக்னியில் கிடந்த அந்த வேதனையை அனுபவிக்கும் பொழுது சகோதர பாசத்துல அந்த வார்த்தைகளை அவர் அவன் பத்தி சொன்னார். அவனுக்கு சகோதரர், பட் உங்களுக்கும் எனக்கும் பிள்ளைகள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்றைக்கு தாயின் தகப்பன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம், கர்த்தருடைய கிருபையில ஸ்தோத்திரம், ஆனா பிள்ளைகள் எங்கே? நம்முடைய பிள்ளைகள் நித்தியத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவார்களா? ஆண்டவர் இயேசுவின் ரட்சிப்பை காத்து சத்தியத்தின்படி வாழ்ந்து ஆண்டவருக்கென்று வாழ்ந்து இந்த உலகத்திலே சாட்சியாக ஜீவித்து தேவனுடைய ராஜ்யத்தில் வருவார்களா? அது சொல்லுங்க, உங்களுடைய மனசாட்சி தொட்டு பாருங்க. எனக்கு சேர்த்து தான் பிரசங்கம் பண்றேன். God knows everything. He doesn't like to lose anyone. ரத்தினால சம்பாதித்த பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வச்சு போற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்பினா நம்புங்க, ஏற்றுக்கொள்ள மனதான ஏற்றுக்கொள்ளுங்க. பட் ஐ ஸ்பீக் இந்த பிரசன்ஸ், உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் வைத்து போகிற மிகப்பெரிய சொத்து நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்து அவர்களை சத்தியத்தில் நடத்துவீர்களாக இருந்தால், அந்த கவனிங்க பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய விதத்தில் அவனை நடத்து. முதிர் வயதனம் அவனதை கைவிடாதிருப்பான். நடத்த வேண்டிய விதத்தில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதனும் அதை கைவிடாதிருப்பான். அப்ப பெற்றோர் வந்து பிள்ளைகளை சிறு வயதிலேயே நாம நடக்க வேண்டிய விதத்தில் அவங்க நடத்தணும். இப்ப நாம சில பெற்றோனை கேட்டா, சின்ன பிள்ளைதானே, கொஞ்சம் வளரட்டுக்கு, கொஞ்சம் பெருசா வரட்டுக்கு, அதுக்கு பிறகு அவன் ஜெபம் பண்ணுவான், அதுக்கு பிறகு ஜெபம் பண்ண கூப்பிட்டா வருவான், அதுக்கு பிறகு ஆராதனைகளுக்கு ஒழுங்கா வருவான், அதுக்கு பிற்பாடு கர்த்தருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை அவன் அறிவான். இப்ப சின்ன பிள்ளை விட்டு விட்டு இதெல்லாம் ஒரு நம்முடைய புத்தி, நம்முடைய புத்தியுடைய சத்தியது படியானதல்ல. சிறு வயதிலேயே பிள்ளைகளை கூட்டி வைத்து ஜெபிக்கணும். அப்பொழுது அவர்கள் வளர வளர வாங்க ஜெபம் பண்ணும் பொழுது வருவார். ஆராதனைகளுக்கு பெற்றோர் ஒழுங்காக வர வேண்டும். அப்பொழுது பெற்றோர் பிள்ளைகளை கூப்பிடும் பொழுது அவர்கள் வருவார்கள். பெற்றோரே ஆராதனைக்கு ஒழுங்காக வராவிட்டால் பிள்ளைகள் அதைத்தான் ஃபாலோ பண்ணும். தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா நீங்க காட்டி கொடுக்கிற வழிதான் பிள்ளைகள் ஃபாலோ பண்ண போகும். அதே நேரத்தில் நாளைக்கு நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க எப்படியாக வாழ்ந்து காட்டுங்கன்னு சொல்லி தேவன் கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்ல அவை நான் திரும்ப சொல்லுவேன். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பணத்தை சேர்த்து வைக்கல, ஓடி ஓடி கோடி கோடி சேர்த்து மாடி மாடி கட்டி வைத்துக்கலாம் செய்யுங்க, அது உங்களை பொறுத்தது. பட் நான் சொல்ல வர காரியம் என்ன, அது அல்ல உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைக்கும். பணமும் பொருளும் சேர்த்து வைத்திருக்கவைகளும் பிள்ளைகளை வாழ வைக்குமா இருந்தால், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்குமா இருந்தால், இன்றைக்கு எத்தனை பணக்கார குடும்பங்கள், படித்த குடும்பங்கள், பட்டம் பெற்ற குடும்பங்களில் ஏன் குழப்பம், ஏன் சமாதானம் இல்லை? யூனிவர்சிட்டியில படித்துக் கொண்டிருந்த ஒரு தம்பி தங்கச்சி பிள்ளையும் இருக்குது, திருமணமாக பிள்ளை விருந்துட்டு அது வேற. இதுவரை இல்லாம என்னத்தை சொல்லுவாங்க? சோ யூனிவர்சிட்டியில படித்துக் கொண்டிருக்காங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர், கதை இல்ல கற்பனை இல்ல உண்மை. ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க, பட்டம் பெற போறாங்க, ஆனா குடும்பத்தில் இடத்த தெரியலையே, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. கடைசி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டு நீ படிக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், பணம் இருக்கலாம், குடும்பத்தை நடத்துறது தெரியாவிட்டால் உன் புத்தி என்ன, உன் படிப்பு என்ன, உன் பட்டம் என்ன? படிக்காத சிலவர் பலர் தங்கள் குடும்பத்தை அன்பாக நடத்துகிறார்களே, சரியாக நடத்துகிறார்களே, நீதியும் பார்த்து நடத்துகிறார்கள், சத்தியத்தை நடக்கிறார்கள் நடத்துகிறார்கள், தங்கள் பிள்ளைகளை கத்தருக்குள்ளே சரியாக நடத்துகிற நல்ல குடும்பங்களுக்கு முன்பாக நான் தலைவணங்குகிறேன். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றது உண்டு. எனக்கு முன்மாதிரியாக வைத்திருக்க சில குடும்பங்களுக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அவர்களுக்கு கத்தர் இருக்கிற வைராக்கியம் பிள்ளைகளுக்குள்ள வருகிறது. தன் தான் கத்தரை தேர்றது போல தன் பிள்ளைகளும் தேவனை தேடவேணும் என்ற உணர்வு அவர்களுக்குள்ள இருக்கிறது. நான் வாழ்ந்து காட்ட வேணும், நான் ஜெபிக்கிறது போல என் பிள்ளைகள் ஜெபிக்கணும், நான் வேதத்தை வாசிக்கிறது போல என் பிள்ளைகள் வாசிக்க வேணும், நான் தேவனை தேடுறது போல என் பிள்ளைகள் தேவனை தேட வேணும், நான் ஆராதனை ஒழுங்கா போறதில்லை என் பிள்ளைகள் ஜெப கூட்டங்களுக்கு. எங்க ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம்தான் சபை கூடி வருதுல, அப்ப உபவாச கூட்டங்கள் சபை கூடி வர்றது இல்லையா? பின்ன ஏன் நாம் அதை நெக்லேட் பண்றோம்? ஏன் நமக்கு அதுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை? வேலை வேலை என்று ஓடலாம் எவ்வளவு காலத்துக்கு. But the Bible says, 6:33, Matthew, yes, we listen. Mudalavadu, first of all. Mudalavadu. Mudalavadu, you know, Mudalavadu. Devad Rajshethe, our Neeriya in third. And I think, Namu, Devad Rajshethe, third, our Mudalavadu. That's the second, third, third, third. Devad Arivar, Varum Poludu, Yellam, Avar Varum Poludu. Karimar, Devad Janame. One Kudumba Thalivan, our Mudalavadu, Devad Rajshethe, Neeriya in third. பிள்ளைகளுக்கு சொல்லணும், பாப்பா நான் ஆண்டவர் தேடுறது போல நீங்களும் தேடணும். எஸ், பிள்ளைகள் செவி கொடுப்பார்கள், பிள்ளைகள் செவி கொடுப்பார். நாம் அப்படி நடவாவதுபடியால் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்றதுக்கு ஏலாம இருக்குது, தயக்கமா இருக்கு, தைரியம் இருக்கு. எது முக்கியம் நீ கொஞ்சம் யோசித்து பாரு. நித்தியம் முக்கியமா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முக்கியமா? இந்த பூமியிலே நாம வாழ்க்கை வாழலாம், படிக்கலாம், பட்டம் பெறலாம், பணங்களை பொருட்களை சேர்க்கலாம், இட்ஸ் ஓகே. பட் முடிவு என்ன? நம்முடைய முடிவு என்ன? நம்முடைய முடிவு என்ன? பிள்ளைகளோட முடிவு என்ன? நீ கண்ணை மூடும் பொழுது உன் பிள்ளைகள் கத்தோட ராஜ்யத்துக்கு வருவாங்கன்ற ஒரு நிச்சயத்தோடு உன் கண்ணை நீ மூடுவாயா? அல்லது அதுவே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையில் நீ கண்ணை மூடுவேண்டா பிள்ளை நிலைமை என்ன? அருமை பெற்றோரே யோசிங்க, உங்களுக்கு கத்தர் ஆசீர்வாதமாக தந்த உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் வர வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆகவே தேவனுக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒப்பு கொடுக்க வேண்டும், வழிகளை சீதூக்கி பார்க்க வேண்டும். இதுவரை நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படியாக தேவனை தேடியிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனோடு நேரம் செலவழித்திருக்கிறோம், எப்படியாக தேவனுக்காக வாழ்ந்திருக்கிறோம், எப்படி பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறோம், இவைகளெல்லாம் எப்பொழுது நாம சிந்திக்க போறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த தேவனுடைய வார்த்தை நியாய தீர்ப்பு நாளிலே உங்களோடு பேசும். இஃப் யூ ரிஜெக்ட் தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை நீ நிராகரிப்பாயா இருந்தால் நியாய தீர்ப்பு நாளிலே உத்தரம் மச்சில் இருந்து ஆணையிடும். ஒரு குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, குடும்பம் குடும்பமாக கத்தரை சேவிக்கணும். யோசுவா, நானும் என் வீட்டார் ஓட்டர், as for me and my household we will serve the Lord. ஆயோ, நானும் என் வீட்டார் போன்ற கத்தரை சேர்ப்பு. நான் அப்படி சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியல? தயவு செய்து சொல்லி உங்கள் பிள்ளைகளப்பா, நீங்கள் அன்பாக ஆசையாக பெற்றெடுத்து உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரணும். நித்தியத்தில் அவையாக அந்த அக்னிக்கு போறதை எந்த அளவுக்கு நம்மால் சகிக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது சிந்தித்தா பயமாக இருக்குது இல்லையா? நித்தியம் எங்கே? ஒருவேளை நாம் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசித்திடலாம், பிள்ளைகள் இல்லாமல் என்ன என்ன என்ன? அப்படின்னா நமக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லையா? யோசித்து பாருங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், இணையில்லாத வாக்கு தத்தம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு நான் உங்களுக்காக போய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். He will come back. வருவார். ஆகவே நம்ம பிள்ளைகள் நமக்கு அன்பாக ஆசீர்வாதமாக கொடுத்து நீங்க பெற்றெடுத்து தாளாட்டி சீராட்டி வளர்த்த கூட அன்பான பிள்ளைகள் நரக அக்னிக்குள்ளே போயிடாதபடி ஒவ்வொரு தாயும் தகப்பன் தங்கள் பிள்ளைகளை குறித்து கவனிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி சத்தியின்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது தொடரும் முக்கியமான ஒரு வசனம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. 1 தீமோத்தேயு 5:8 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து.
ஒருவன் தன் சொந்த ஜனங்களை
1 தீமோத்தேயு 5:8 என்ன சொல்லுதுன்னு பாருங்க.
ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான்.
கடந்த 2 வாரங்களாக ஒரு சின்ன சபைக்கு அதை போதற்கு குடும்ப தலைவர்களுக்காக ஒரு செய்தி பேசுங்க பாச. அப்போ நான் குடும்ப தலைவர்களுக்கு எப்படி பேசுறதுன்னு சொல்லி வேதத்தை பார்த்தா இந்த வசனத்தை நான் பல தடவை படிச்சிருக்கிறேன். உள்ளபடி சொல்றேன், இந்த வசனத்தை இப்போ ரீசன்லி நான் படித்தபோது எனக்குள்ளே ஒரு பயம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன். ஒருவன் என்ற கவனிங்க, தன் சொந்த ஜனங்களையும் சங்கல் விசேஷமாய் நிசுமே, சொந்த ஜனங்களும் மாத்திரம் இல்லை விசேஷமாய் பிரத்யேகமாய் தன் குடும்பத்தையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவவிசுவாசியிலும் கெட்டவன். Can you imagine that word, please? தன் குடும்பத்தை ஒருவன் விசாரியாமல் போனால், ஒரு தகப்பன் தன் குடும்பத்தை தன் பிள்ளைகளை விசாரியாமல் போனால் அவன் அவவிசுவாசியிலும் கெட்டவனும் விசுவாசத்தை மறுதளித்தவன். எப்படி இருக்கு சிந்தி செய்துக்கு பாரு, விவரிக்கணுமா விளங்கப்படுத்தணுமா? கொஞ்சம் யோசி தயவுசி. நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, பைபிள் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் என்ன சொல்ல போறோம்? காலங்கள் போகுது, வருஷங்கள் போகுதுப்பா, பிள்ளைகள் வளர்கிறார்கள். அவபக்தியான இந்த உலகத்தில் பிள்ளைகள் வளர்கிறார்கள். அசுத்தமும் அலங்கோலங்களும் ஆவாசங்களும் அருவறுப்புகளும் அரங்கேறி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, பாவத்தை சட்டமாக்கி வைத்திருக்கிற இந்த காலகட்டத்திலே, ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் சேம் செக்ஸ் மரேஜ்னு சொல்லி ஆலயங்களிலேயே கூத்தாடுகிற இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் குடும்ப தலைவர்கள் தாய்மார்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. யோசுவா சொல்றது போல தாருவேன் வீட்டார் கொன்னலியும் ரட்சிக்கப்படாத கொன்னலி. அப்போ சொல்ல 10:2 ரட்சிக்கப்படாத கொன்னலியும் தன் வீட்டார் அனைவரோடும் கத்தருக்கு பயப்படுறவனாகவும் ஜபிக்கிறவனாகவும் தான தர்ணம் பண்றவனாகவும் இருந்தான்னு சொல்லப்படும். எப்படி? அப்படிப்பட்டவனுக்கு தான் ஆண்டவர் பிரத்யேகமாக பேதுருவ அனுப்பி முதல் தடவையாக புறவினத்தாருக்கு சுவிசேஷம் கொன்னொழி வீட்டில் அறிவிக்கப்பட்டது. இதுதான் பவுல் புறவினத்தாருக்கு அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டு புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பல சபைகளை கட்டினாலும் புறவினத்தாருக்கு முதல் சுவிசேஷத்தை அறிவித்த கிருபை பேதுருவத்தார் சார். கொன்னொழி ஒரு குரோமன், அவன் தன் வீட்டார் அனைவரோடும் பேதுரு என்ன சொல்ல போறான்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். வீட்டில் இருக்க மாணவி பிள்ளைகள் இங்க இருங்க, இப்ப ஒரு தேவ ஊழியக்காரன் வரப்போற, என்ன சொல்ல போற கேட்க போறோம். அப்படியே அவர் கூடியிருந்தார்கள். பேதுரு வந்து பேசுறாரு, அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்கிறாரு. அவர்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறார், ரட்சிப்பு என்று கருவாரு தேவனுடைய பிள்ளைகளை. தயவு செய்து யோசிங்க. ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து பார்க்கலாம், அதுக்கு பிறகு லோத்திர குடும்பத்தை குறித்து பார்க்கலாம், அதற்கு பிற்பாடு ஈசாக்கு ரபேகா ஏசா யாக்கோப். இது இன்ட்ரெஸ்டிங். ஏசா வந்து அப்பா பிள்ளை, ஈசாக்கு வந்து அம்மாட பிள்ளை. இது எப்படி? இங்கதான் பிரச்சனையும் இருக்கு. அவன் மன செஞ்சாரி யாரு? ஏசா. இப்படி யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக, நான் சொல்றதுலாம் பைபிள்ல இருக்குது, புத்தியிலிருந்து சொல்லல, பட் விளையாடு நேரம் போறபடியாலும் சொல்லி. அவன் மனசாச்சாரியாக இருந்து அவன் வேட்டையாடி கொண்டு வந்து தகப்பனுக்கு ஏற்றபடி சமைச்சு கொடுப்பான். நல்ல குக்கர் அவன். அப்பாக்கு எப்படி என்ன பிடிக்கும் அவனுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுத்து அப்பாவை அணைஞ்சு கொண்டார். அப்பா மூத்த மகள் அன்பு அட்டா 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 அட்டா. ரெண்டாவது மகன் குணசாலி கூடாரவாசி. இவர் வீட்டுலயாக இருப்பார். வீட்டிலிருந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்றாரு, சமைக்கிறதுக்கு குக் பண்றதுக்கு அம்மாட வேலை ஹெல்ப் பண்ண. அம்மாக்கு யாக்கோபுல ரொம்ப விருப்பம். இங்கதான் நம்ம கவனிக்கணும். ஒரு ஆள் அப்பாக்கு மூத்த பிள்ளையில, அம்மாக்கு இளைய பிள்ளையில, இப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு இடம் இருக்கு. சொல்ல ரைட். சில வேளை சில பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருக்குமா இருந்தா, நாலு பிள்ளை இருக்குமா இருந்தா, ஒரு பிள்ளை நல்லா சொல்லு கேட்கும், மற்ற பிள்ளை கொஞ்சம் சொல்லு கேட்கணும் வச்சுக்கொள்ள, அல்ல ஒரு பிள்ளை நல்லா படிக்குது மற்ற பிள்ளை கொஞ்சம் படிக்கும், நம்ம படிக்கிற பிள்ளைல சொல்லுக்க பிள்ளை ரொம்ப அன்பா இருப்போம், மற்ற பிள்ளைல கொஞ்சம் டாக் 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 ஆகணும். எப்பயும் நை 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 என்ன பிள்ளை சீருறது சினக்கிறது. அதனால பிள்ளைகளுக்கு அப்பாட முகத்தை பார்க்கவே விருப்பம் இல்லை. என்ன செய்யறது? அப்பா வாயிட்டு சகிச்சு கொண்டு பிள்ளைகள் தகப்பன சகிக்க வேண்டியிருக்குது, தாய் சகிக்க. எப்பா பார்த்தாலும் அம்மா நை 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 எதையாவது சொல்லிட்டு. அதனால அந்த பிள்ளைகளுக்கு சகிக்கவே விருப்பம் இல்லை, சகிக்கவே விருப்பம். அல்லது எப்பையும் பிள்ளைகள் இருக்கிற குறைகளையே சொல்லிக்கொண்டிருக்கு, எப்பையும் பிள்ளைகளுக்கு குறைகளையே சொல்லிக்கொண்டிருக்கு. எப்ப பிள்ளைகளை நம்ம கடைசியாக என்கரேஜ் பண்ணிருக்கோம், நல்லா செஞ்சாய், எப்ப என்கரேஜ் பண்ணிருக்கோம்? கருமையான தேவன பிள்ளைகளை, ஒருத்தன் மூத்தவன் அப்பா பிள்ளை, இளையவன் அம்மாட பிள்ளை, இதனால் அவங்களுக்கு கிளாஷ் வந்தது. ஒருவேளை ஒருவேளை நமக்கு ஒரு பிள்ளையில அன்பு கூட இருக்கலாம், ஆனால் அதை வெளியில நம்ம காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஒரு தடவை ரெண்டாவது வேலை கேட்ட விடத்துல, அப்பா யாரும் கூட லீப்லையும் பிள்ளை அப்படின்ட்டு ஐ கிப் குவாய்ட். அவர் திரும்ப திரும்ப கிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு நாலு பேருமே லீப்லையும் பிள்ளை தான், பட் அதை அவளை ஏற்றுக்கொள்ள முடியல, முடியல. ஏன்னா பிள்ளைகள் பாரபட்சம் இல்லாமல் இருக்கு. நீ பெற்ற தாய், பெற்ற தகப்பு, பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் தான். ஆகவே அவங்களை அன்பாக நடத்தி அவங்களை கத்தருக்குள்ள பட்சமாக கொண்டு வரதுக்கு தாய் தகப்புன்னு அவங்களை முயற்சிக்கணும், பாடுபடணும். சரி, ஒரு பிள்ளை கொஞ்சம் தவறி போய்விடுறதுக்கு அவளை உதறி தள்ளிடக்கூடாது. அல்லது கொஞ்சம் சோர்ந்து போயிருக்க, யோன் வெஸ்லி தாயார் சுசாண்டோ வெஸ்லி, அவங்களுக்கு 17 பிள்ளைகள். ஒரு கட்டத்தில் அவங்கள கேட்டாங்களா, பிள்ளைகளில் எந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அதிகமாக பிடிப்பு பற்ற? அவர் சொன்னாரு, எந்த பிள்ளை அதிக பலவீனமா இருக்குதோ அந்த பிள்ளை தான் எனக்கு அதிக விருப்பம் கொண்டாரு. அதுபோல தயவு செய்து பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க, அவங்களை அன்போடு ஆதாயப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. டோன்ட் லூஸ் யூர் சில்ட்ரன் விச் ஹஸ் கிவன் பை தட் லோர்ட் ஹஸ் அ ப்ராப்பர்ட்டி. இப்ப இவ்வளவு வேணேரமா போயிட்டதை நான் கவனிக்கல. அதனால ஒரு முக்கியமான குடும்பத்தை சாரியா தொட்டிட்டு முடிக்கிறேன். எல்லா திருப்பங்களுக்கும் ஒன்று சாமுவேல் 25 அதிகாரம் சீக்கிரமாக வாங்க. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 25 அதிகாரம், அதுல எல்லா எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று சாமுவேல் 25 அதிகாரம். அங்க ஒரு குடும்பம் கப்பல், அது என்ன சொல்றது தெரியுமா? எடுத்துட்டீங்களா? ஒன்று சாமுவேல் 25 அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் சீக்கிரம் படிங்க. ஒன்றிருந்து மூன்று வரைக்கும்.
சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்னும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அவன் காலேபருடைய சந்ததியான்.
இங்க ஒரு கப்பல் நாபால் அபிகாயில். இவங்கள் மனைவியை குறித்து என்ன சொல்லப்படுறது? அவள் புத்திசாலியும் ரூபவதியுமாக இருந்தால் சொல்றேன். அழகும் அறிவும் சேர்ந்திருக்கிறது ரொம்ப கடினம், கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அதிகமாக போவாள்? ஆகவே இவள் அந்த ரெண்டும் இருந்தது. ஷி வாஸ் பியூட்டிஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட். ஆகவே தான் அழிவில் இருந்து தன்னையும் தன் வீட்டுக்கு வேலைக்காரன் காத்து கொண்டான். போகட்டும், இவளுக்கு தேவோட வசனத்து குறித்த வெளிப்பாடு இல்லாமல் இருந்திருக்கு. ஆகவே தான் தாவீதை பத்த நீ கத்தோட யுத்தங்களை நடத்துகிறாமே, நீ செய்கிற யுத்தங்கள் கர்த்தருடைய யுத்தங்கள் என்கின்ற வெளிப்பாடு அவளுக்கு இருந்திருக்கு. உண்மை ராஜாவாக நியமிக்கும் பொழுது இந்த குற்றம் உண்மையிலே சுமராது இருக்க. அப்ப இவன் தேவனுடைய வார்த்தையின்படி தாவீது ஒரு காலகட்டத்தில் ராஜாவாக வருவான் என்கின்ற ஒரு வெளிப்பாடும் அவளுக்குள்ளே இருந்தது. கவுடி அவள் புத்திசாலியும் அழகுள்ள ஸ்திரியும். ஆனால் புருஷனை குறித்து சொல்லும்போது அவன் முரடனும் தூர கிருத்தனுமாக இருந்தான். சில தமிழ் வேடிக்கு நமக்கு அர்த்தம் சொல்ல பிணைக்குள்ள முடிய தூரு கிருதன். அப்ப புதிய தமிழ் மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது தன் செயல்கள் எல்லாம் கீழ்த்தரமாக இருக்குன்னு சொல்லப்படுது. எனக்கு அதுக்கு சரியான வழக்கு தெரியல, ஆனால் அவன் முரடனாக இருந்தான் சொல்லப்பட்டு பார்க்கிறான். சோ மனைவி புத்திசாலி ஆனால் புருஷனோ முரடன், முரட்டு சுபாவம். இந்த முரட்டு சுபாவத்தால மனைவியால புருஷனோடு போய் பேச முடியல, மனைவி புருஷனை நெருங்க முடியல, மனைவி தன் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவனோட மனம் திறந்து ஷேர் பண்ண முடியல. ஏனென்றால் அவன் முரட்டு சுவாமுள்ளவனா சீறுறவனாக சினக்கிறவனாக இருக்கிறபடியால் மனைவியாலே புருஷனை நெருங்க முடியல. அது மாத்திரமில்ல, அவன் வீட்டிலிருந்து வேலைக்காரர்கள் கூட அவனை நெருங்க முடியல. ஏனென்றால் அங்கால பக்கம் நீ முடிமட வாசித்து பாப்பீங்களா என்றால், இவர் தாவீதின் வேலைக்காரர்கள் சீறினார், இவரோட ஒருவர் பேச முடியாத பேலியாளின் மகனாக இருக்கிறான்னு சொல்லி வேலையாட்கள் சொல்ற. அவர் வேலையாட்களோடும் இவர் சீறு மனைவிக்கு புருஷனோடு மனம் திறந்து பேச முடியாத என்றால் பேசினார், எதையாவது கதைக்க போனால் கண்ட மாதிரி கோபப்பட்டு கதைச்சு இருதயத்தை உடைச்சிருவார். ஒரு காரியம் சொன்ன கேளுங்க, அடுத்தவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒரு மனைவியுடைய இருதயத்தை உடைக்கிறதுன்னு பார்க்க, புருஷனானவன் தனமே தன் மனைவியை பார்த்து பாவிக்கிற கடினமான வார்த்தை தான் அவளை மிகவும் அதிகமாக காயப்படுது. ஸோ ஆகவே கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள நாம கற்றுக்கொள்ளணும். புருஷமாக திரும்ப நல்ல குடும்பம் நல்ல சபை, நீங்க பிள்ளைகளுக்கு முன்பாக சீர்றதை சினக்கிறதையும் தகாத வார்த்தைகள் பேசுகிற தகப்பன் மாதிரியே நான் அறிவேன், தேவனும் அறிவார். ஆகவே இனிமேலாவது புருஷன்மார் கடி சொற்களை பாவிக்கிறது நிறுத்து, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவில துக்கப்படுத்துற அளவுக்கு கடினமான வார்த்தைகளை பேசுறத புருஷன்மார் நிறுத்தணும். ஒரு தேவனுக்கு டியூட்டி தொட்டம் சங்கீதம் சொல்லபடி தேவனுக்கு பயப்படுற மனுஷனோட வாயின் வார்த்தைகளை கண்டுபிடி. கோபம் என்ன பார்த்துக்கலுங்க பாஸ்டர், உங்களுக்கு கோபம் வர்றது இல்லையா? நீங்க வீட்டுல கோபப்படுறது இல்லையா? சரியான கோபம் வரும், என் பாரி வீட்டை கேட்டது தெரியும். ஆனா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யும் கத்தட சமூகத்தில் என்று நான் சொல்லுவேன். என் மனசாட்சிய இதுவரையில் தான் தகாத வார்த்தைகளோ ஆண்டவர் விரும்பாத வார்த்தைகளோ பேசினது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கோபப்பட்டு யாரும் கோபம் வர இதே அனுபவி அந்த பைபிள் சீஸ், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது, கோபம் வரத்தான் செய்யுது, வரட்டும் ஆனால் பாவம் செய்யாது, வாய் காத்துக்கும். அதுபோல மனைவி புருஷனை மதிக்க தெரியணும். மனைவிக்கு கதவுல சொல்லுவாங்களே என்ன, கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன் சொல்ல. அதுபோக கடவன் மனைவி தேவ சமூகத்தில் உடன்படி திருமணமாகும் பொழுது தேவ சமூகத்தில் அவங்க உடன்படிக்கை பண்ணிக்கொள்றாங்க, நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உங்களுக்கே மனைவியாக இருப்பேன், உங்களுக்கே புருஷனாக இருப்பேன் என்று தேவ சமூகத்தில் அவங்க உடன்படிக்கை பண்ணிக்கொள்றாங்க. அவை அந்த உடன்படிக்கை உடைக்கப்படக்கூடாது, அது மரணம் வரைக்கும் காக்கப்பட வேண்டிய காரியம். ஆகவே மனைவி கணவனுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு மியூச்சுவல், தே ஷுட் பி ஹேவ் எ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தேம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான உறவு இருக்கு. ரெண்டு கோஜிக்குள்ள கூட சொந்த மனைவோடு கதைக்கிறதுன்னு பார்க்க அடுத்தவங்க வாய் ஏ. ஸோ நாம் கொஞ்சம் சிந்திக்கணும், நிதானிக்கணும். ஆகவே மனைவி புருஷனை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும், கண்ட மாதிரி புருஷனை பார்த்து பேசக்கூடாது. ஒருபோல அறிவு குறைவாக இருக்கலாம், உங்களும் பார்க்க திறமை குறைவாக இருக்கலாம், அதன் நிமித்தமாக ஒரு புருஷனை அவமதிக்கிறது அல்லது அலட்சியம் பண்றது தேவனுக்கு முன்பாக குற்றமாகும். ஆகவே நாபால போல முரடனாக இருக்காதபடி மனைவி மனம் திறந்து உங்களோட பேசுறதுக்கு இடம் கொடுங்க, அவங்களோட கருத்துக்களை கொஞ்சம் கேளுங்க, அவங்க சொல்ற புத்திமதிகளை கொஞ்சம் கேளுங்க, அது சரியா இருந்தால் செய்யுங்க, பிள்ளையா இருந்தால் விடுங்க. ஆனால் தன் மனதிற்கு பேசுறது கொஞ்சம் இடம் கொடுங்க, சீராதைக்கு சினக்க. அதுபோல மனைவியானவளும் புருஷனை மதிக்க தெரியும், அவளோட பேசுற விதத்துல அவ சொல்ற புத்திமதிகளை கேட்டு அளவுக்கு நடக்க தெரியும். ஒருவேளை நீங்க திறமையுள்ளவளுக்கான புருஷனை அதை வச்சு நீங்க அப்ப ஹேண்ட் எடுப்பீங்களா இருந்தால் அது கத்திற்கும் பார்க்க குற்றமாகும். அவள் புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை தன் கைகளை உடைத்து போறேன். கத்திரிச்சித்தமான அடுத்த வாரம் அடுத்த முறை நான் தொடர்கிறேன். அடுத்த முறை தான் முக்கியமான ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லுவேன். ஸோ நான் சொல்ல வந்த காரியம், கத்தருக்கு பயந்து அவன் வழிக நடக்கிறவனோ அவன் பாக்கியவன், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் கிருபையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்கள் கண்ணிதர திராட்சியை கூடியவன், உன் பிள்ளைகள் ஒரு முறை கண்டுகள் போகணும், உன் பந்திய சுத்தனும் இருப்பார். இதோ கத்தருக்கு பயப்பட மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார். நல்ல குடும்பங்களே, நல்ல சபையாகும். அவை தயவு செய்து குடும்ப தலைவர்களும் தாய்மாரும் தகப்பன்மாரும் தயவு செய்து நம்முடைய குடும்பத்தை கவனிங்க, பிள்ளைகளை கவனிங்க. தேவனுக்கு முன்பாக ஒரு பக்தியுள்ள சந்ததியாக இருந்து தேவனை பிரியப்படுத்த மகமைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். எங்களை மூடி கத்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? கேட்டது தேவனுடைய வசனம். கத்தர் நம்மோடு பேசட்டும், நம்மோடு இடைப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் திறந்த விரும்புகிறோம், நாங்கள் மாற விரும்புகிறோம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வந்து நாங்கள் பங்கடைய விரும்புகிறோம். நான் மாத்திரமில்லை, மனைவி பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். நித்திய ஜீவனை பெற்று உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும். ஆண்டவரே நித்தியத்தை குறித்து நாங்கள் தெளிவுள்ளவளாக இருக்க எங்களுக்கு அறிவை தாருங்கப்பா, அந்த உணர்வை தாருங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கவனிக்க, எங்கள் குடும்பத்தை நாங்கள் விசாரிக்க, தகப்பனே விசாரிக்காவிட்டால் ஆண்டவரே தகப்பனே விசுவாசத்தை மறுதளித்தவனாக அவவிசுவாசியில் கெட்டவனாக இருப்பேன் என்று வசனம் எச்சரிக்கிறது. தகப்பனே உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய கற்பனைப்படி நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. நாங்கள் விட்ட பிள்ளைகளை எங்களுக்கு உணர்த்துமப்பா. ஆண்டவரே எங்கள் தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படியாவது உமக்கு பயப்படுற குடும்பமா ஆண்டவரே, குடும்பமாக உண்மை சேவித்து குடும்பமாக உமக்கென்று வாழ்ந்து குடும்பமாக உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர ஆண்டவரே கிருபை தாருங்கப்பா, கிருபை தாருங்கப்பா. கிருபை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சோதனை பண்ணுவோமா? நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே.